அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் உதய் திட்டத்தில் தமிழ்நாடு இன்று இணைந்துள்ளது குறித்து மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் காந்தி தெரிவித்த கருத்து.
மத்திய அரசினுடைய பெரிய சுமை வங்கிகளில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வாராக்கடன் நான் பர்ஃபார்மிங் அசெட் என்பதுதான். ஆக வங்கிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இது வருகிறது.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடந்து வரும் சூழலில் இது குறித்து விலங்குகள் நல ஆர்வலர் ராதாராஜன் அளித்த பேட்டி.
ஒரு மாடு 900 மாடு வச்சு ஒரு இதுல ஓட விட்டு லைனில் நிக்க வச்சு ஓட்டுறது, இட் இஸ் an exhibition. அது எப்படி பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
அமெரிக்க அதிபர் தேர்தல்களில் தலையிடுவதற்கு இணைய வலையமைப்பில் புகுந்து தகவல்களை திருட கணினி செயலியை ரஷ்யா செயல்படுத்தியதாக அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, அபத்தமானவை என்று கூறி ரஷ்யா நிராகரித்திருக்கிறது. இதில் ரஷ்ய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக மறுத்துள்ள கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பாஸ்கோவ் இந்த குற்றச்சாட்டுகள் மாய உலகத்தின் எச்சங்கள் என வர்ணித்திருக்கிறார். அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் இது பற்றி விளக்கம் அளிப்பதற்கு முன்னர் மாஸ்கோ இந்த இணையவழி தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தது என்ற ஜனநாயக கட்சியின் கோரிக்கையை இழிவாக குறிப்பிட அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இதே சொற்களை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.
அதிபருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான முன்மொழிவை அங்காராவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது போன்றதொரு செயலதிகார அமைப்பு உருவானால் ஸ்திரத்தன்மையும் துருக்கிக்கு வளர்ச்சியையும் கொண்டு வரும் என்று தற்போதைய அதிபர் ரெஜிப் தாயிப் எர்துவான் கூறியிருக்கிறார். ஆனால் ஜனநாயக அமைப்பை சர்வாதிகார ஆட்சியாக மாற்ற அரசு முயல்வதாக முக்கிய எதிர்க்கட்சியின் தலைவர் கமால் கிறிஸ்டரோக்லு கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியுள்ளனர்.
இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளில் சைப்ரஸ் தீவை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கு ஒப்பந்தத்தை உருவாக்குவது கடினமாக இருக்கும், ஆனால் இது எட்ட முடியாத ஒன்றல்ல என்று சைப்ரஸுக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் தூதர் தெரிவித்திருக்கிறார். இந்த உத்தேச ஒப்பந்தத்திற்கு சர்வதேச உத்தரவாதம் அளிக்கும் துருக்கி, கிரேக்கம், பிரிட்டன் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைவதற்கு முன்னால் சில சிக்கலான பிரச்சனைகளை முன்னேற்றம் காண கிரேக்க மற்றும் துருக்கிய சைப்ரஸ் பகுதிகளின் தலைவர்கள் பெரும் துணிச்சலுடன் முயல்வதாக தூதர் எஸ்பான் பார்த் ஈடி கூறியிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற சொத்துக்களின் சர்ச்சை தொடர்பான முடிவுகள் எடுக்க இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நடத்தை குறித்து விமர்சித்த ஹாலிவுட் நடிகை மெரில் ஸ்ட்ரீப்பிற்கு சீற்றத்துடன் பதிலளித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற கோல்டன் குளோப் விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய ஸ்ட்ரீப், டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரம் ஒன்றின் போது மாற்றுத்திறனாளி செய்தியாளர் ஒருவரை வெளிப்படையாக கேலி செய்ததை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார். மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அந்தஸ்தை பயன்படுத்தி மக்களை அவமானப்படுத்தும் போது பலரும் பாதிக்கப்படுவார்கள் என்றார். இதற்கு ட்விட்டரில் பதிலளித்த ட்ரம்ப், ஹாலிவுட்டில் உள்ள மிகவும் அதிக மதிப்பீடு செய்து கொள்ளும் நடிகைகளில் ஸ்ரீப்பும் ஒருவர் என்று கூறியிருக்கிறார்.
காம்பியாவில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் முயற்சியாக நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாவில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளனர். நைஜீரிய அதிபர் முகமது புகாரி அனுசரணையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகம் என்ற பிராந்திய அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் காம்பிய அதிபர் யாக்மா ஜாமே பதவியிலிருந்து இறங்க மறுத்து வருகிறார். காம்பியாவில் 4வதாக ஒரு வானொலி நிலையம் ஞாயிற்றுக்கிழமை மூடப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் இன்று நீண்ட இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் மின் வாரியங்களின் கடன்களை சீரமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட உதய் திட்டத்தில் தமிழ்நாடு இன்று இணைந்துள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் மின்வாரியங்களின் கடன்களை சீரமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட உதய் எனப்படும் உஜ்வல் டிஸ்கம் அஷூரன்ஸ் திட்டத்தில் தமிழ்நாடு இன்று இணைந்துள்ளது. 2015 துவங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 21வது மாநிலமாக தமிழ்நாடு தற்போது இணைந்துள்ளது. மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் புதுதில்லியில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழக அரசு தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள டான்ஜெட்கோ நிறுவனத்தின் கடனில் 75% ஏற்றுக்கொள்ளும். இந்த திட்டத்தில் இணையும் தமிழக மின்வாரியத்திற்கு வட்டித்தொகையில் சேமிப்பு உள்ளிட்ட வகையில் 11,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயன் இருக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மின்வாரியத்தின் கடனை மாநில அரசு ஏற்பதால் மின்வாரியத்திற்கும் மாநில அரசிற்கும் பல்வேறு திட்டங்களின் கீழ் மத்திய அரசு ஊக்கத்தொகைகளை வழங்கும். கூடுதல் நிலக்கரி ஒதுக்கீடு, மத்திய மின் தொகுப்பிலிருந்து குறைந்த விலையில் மின்சாரம் போன்ற சலுகைகளும் வழங்கப்படும். ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டம் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த திட்டம் தொடர்பாக ஜெயலலிதா மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் பல்வேறு சலுகைகளையும் கோரியிருந்தார். இது தொடர்பாக அப்போதைய மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விடுத்த அறிக்கையில் இது மக்களின் வயிற்றில் அடிக்கும் திட்டம் என்று கூறியிருந்தார். இன்று தமிழ்நாடு இந்த உதய திட்டத்தில் இணைந்தது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தமிழகம் கோரிய சலுகைகள் தொடர்பாக எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை. இந்த திட்டம் மாநில அரசின் நிதிநிலையை கடுமையாக பாதிக்கும் என்கிறார்கள் மின்துறை ஆர்வலர்கள். இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய மின்துறை பொறியாளர் அமைப்பின் தலைவர் எஸ் காந்தி,
மாநில அரசு இரண்டு வழியில் தான் இதனை குறைக்க முடியும். ஒன்று, மூலதன செலவை குறைக்கலாம். இரண்டாவது, சமூக அமைப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவினத்தை குறைக்க முடியும். மூலதன செலவை குறைப்பார்கள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி குறையும். வளர்ச்சியின் மூலம் வேலை வாய்ப்பு இழப்பு என்பது ஒன்று அதிகமாக செய்யும். இரண்டாவதாக, சமூக அமைப்புக்கு கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் கீழ்மட்ட மக்களை வந்து அது வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும்
என்று கூறினார். வங்கிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த திட்டம் முன்வைக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டுகிறார் காந்தி.
மின்சார வாரியங்கள் இந்த கடனிலிருந்து வெளியே வருமே என்ற ஒரு கட்டத்தை தவிர அவர்கள் மீண்டும் இந்த மின்சார வாரியம் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்க வேண்டும் அந்த அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் விற்கக்கூடிய அளவிற்கு சமூகத்தினுடைய கட்டமைப்பு இல்லை. வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்திலிருந்து அவர்களுக்கு எந்த பலனும் இது கிடைக்கப் போவதில்லை. மின்சார வாரியம் நிச்சயமாக எந்த காலத்திலும் பயனடைய முடியாது. மத்திய அரசினுடைய பெரிய சுமை வங்கிகளில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வாராக்கடன் நான் பர்ஃபார்மிங் அசெட் என்பதுதான். ஆக வங்கிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இது வருகிறது.
இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு சொந்தமான மின் வாரியங்களின் மொத்த கடன் 400,000 கோடி ரூபாயாக இருக்கிறது. இந்த கடன்களிலிருந்து மின் விநியோக நிறுவனங்களை விடுவித்து அவற்றை சிறப்பாக இயங்க செய்யவே இந்த திட்டத்தை வடிவமைத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது.
முரளிதரன் வழங்கிய செய்தி அது. நீட் என்று அழைக்கப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு மற்றும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வரும் ஜனவரி 20 தேதியன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ள சூழலில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரான TKS இளங்கோவனிடம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து கேட்டேன்.
நீட் தேர்வு என்பது ஏற்கனவே பள்ளியிறுதி வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை இந்த மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மாணவர்களை சேர்க்கிறோம். ஒரு தேவையில்லாமல் ஒரு தகுதி தேர்வு என்றும் அது அகில இந்திய அளவில் அந்த தகுதி தேர்வு நடைபெறும் என்று சொல்வதன் மூலம் தமிழக மாணவர்களுக்கு அல்லது தமிழகத்திலே கடைபிடிக்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களுக்கு இடையூறாகவும் எதிராகவும் விளங்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் கடைபிடிக்கிற வழியிலேயே கல்விக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினாலே அதை எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்திய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை அது ஒரு மதவாத கல்வியாக அல்லது சமஸ்கிருத மொழியை படிக்க கட்டாயப்படுத்தக்கூடிய கல்வியாக அமைப்பதற்கான திட்டம் நடைபெறுகிறது வருகிறது. அது தேவையற்ற ஒன்று. எனவே இவை இரண்டையும் எழுந்தித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்.
தேசிய அளவில் ஒரு தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நடத்துவது நாடு முழுக்க கல்வியை சமநிலைப்படுத்துவதற்காகத்தானே. மேலும் தமிழகம் போன்ற மாநிலங்கள் பல வட இந்திய மாநிலங்களை விட தேர்ச்சியிலும் மாணவர்களின் கல்வி அறிவிலும் முன்னிலை பெற்றுள்ள சூழலில் தமிழக மாணவர்களை மட்டும் இது கடுமையாக பாதிக்கும் என்று எவ்வாறு கூற முடியும்?
கல்வி என்பது மாநில பட்டியலிலே இருந்தது, பின்னர் பொதுப்பட்டியலுக்கு வந்தது. அன்று முதல் கல்வி விற்பனை பொருளாக மாறிவிட்டது. எந்த அதற்கு முன்னாலே இது பொதுப்பட்டியலுக்கு வருவதற்கு முன்னாலே தமிழகத்தில் கல்வி அநேகமாக எல்லா நிலையிலும் இலவச கல்வியாக இருந்தது மாதிரி இன்றைக்கு 500,000 ரூபாய் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதே வருந்தத்தக்க விஷயம். இந்த நிலையில் தமிழகம் கல்வியிலே முன்னேறிய மாநிலம் என்று பார்க்கும்போது அந்த கல்வி திட்டத்தை மற்ற மாநிலத்தவர் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது முறையே தவிர மாணவர் சேர்க்கையிலே அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிப்பது என்பது முறையாக.
புதிய கல்விக் கொள்கை குறித்து குறிப்பிடும் போது அது ஒரு மத ரீதியான திணிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து சமஸ்கிருதம்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு பழமையான மொழி தானே, மேலும் அது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம் தானே, அதை எப்படி திணிப்பு என்று கூற முடியும்?
சமஸ்கிருதம் பயில வேண்டும் என்று கருதுபவர்கள் தனியாக படித்துக் கொள்ளலாமே தவிர அது பாடத்திட்டத்திலே திணிக்கப்படுவது என்பது அது ஒரு கடுமையான மொழி. சமஸ்கிருதத்தை முழுமையாக ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 10-15 ஆண்டுகள் அதை படித்தாக வேண்டும். முழுமையாக அறிந்து கொள்ள இயலாத ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது மாணவர்கள் மற்ற பாடங்களில் கவனம் செலுத்தாமல் இந்த மொழி பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். அதனால் எந்த பலனும் இல்லை என்பது எங்கள் கருத்து.
TKS இளங்கோவன் அளித்த பேட்டியது. செய்தி அரங்கம் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC யின் தமிழோசை. செய்தி அரங்கம் தொடர்கிறது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பல பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வரும் சூழலில் இது குறித்து விலங்குகள் நல ஆர்வலர் ராதாராஜனிடம் கேட்டேன்.
இப்போ வந்து இப்ப தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு 25,000 பேர் வருவாங்களா? வருவாங்க. ஃப்ரீ செக்ஸ்னு ஒரு டாபிக் வச்சிருந்தோம்னா அதுக்கு அந்த குரூப்புக்கு வருமா ஒரு 50,000 பேர், அவங்களும் வருவாங்க கண்டிப்பா. சோ ஒரு இஷ்யூக்கு வந்து தெருவுல வருதுதான் வந்து பீப்புள் சென்டிமெண்ட் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றது ஐ வில் நாட் டேக்கல். இந்த நாடு ரூல் ஆஃப் லா, இந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா அதுதான் எல்லாத்தையும் முக்கியம். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும்.
சரி, இந்த விஷயத்துல மத்திய அரசுடைய செயல்பாடு வந்து சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த ஜனவரி 2016 நோட்டிபிகேஷன் விட்டது தப்புங்கிறது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணும் பண்ணல, அதனால வெயிட் அண்ட் வாட்ச்.
அதே சமயம் இதற்கு ஆதரவா போராடும் அமைப்புகள் இந்த மாடை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்ததே தவறு, ஏனெனில் இந்த மாட்டை வைத்து தாங்கள் ஒன்றும் பணம் சம்பாதிப்பதில்லை, வித்தை காட்டுவதில்லை, அப்படி இருக்கும்போது இதுல சேர்த்ததே தப்பு அப்படின்னு குறிப்பிட்டாங்க.
அவங்க என்ன வேணா சொல்லட்டும் சார், இன்னைக்கு ஆந்திர பிரதேசல அந்த சேவல் சண்டைக்கு பெட்டிங் நடக்கிறதுன்னு வந்திருக்கு, ஜல்லிக்கட்டுல பெட்டிங் நடக்கிறது. இது கண்டிப்பா இது எக்ஸிபிஷன் இல்லைன்னா என்னது? இது கண்டிப்பா எக்ஸிபிஷன் தான். 800 மாடு 900 மாடு வச்சு ஒரு இதுல ஓட விட்டு அதுல லைனல் நிக்க வச்சு ஓட்டுறது இட் இஸ் அன் எக்ஸிபிஷன். அது எப்படி பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அவங்க?
அதே சமயம் இதை வைத்து அவர்கள் ஒண்ணும் பணம் சம்பாதிப்பதில்லையே
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க நான் சொல்றேன் சார், அவங்க சம்பாதிக்கிறது இல்லைங்கிறதுக்கும் ப்ரூஃப் இல்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. ஆனா பெட்டிங் நடக்கிறதுங்கிறது மட்டும் அது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு வந்திருக்கு
இல்ல. பெட்டிங் நடக்குது அப்படின்னா கிரிக்கெட் போட்டிகள் போன்ற பல விஷயத்துக்கும் இந்த நாட்டில் பெட்டிங் நடக்குது, எல்லாவற்றையும் தடை செய்ய முடியாது.
கிரிக்கெட்ல விளையாடுறது ரெண்டு தரப்பு மனிதர்கள், ரெண்டு பேரும் தெரிஞ்சுன்னு விளையாடுறாங்க. இந்த இடத்துல அந்த வந்து காளைகள் கேட்கலையே என்ன வச்சுன்னு விளையாடுன்னுட்டும் காளையோட பெர்மிஷன் இருக்கா எனக்கு? மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாடுறது அது அவங்களுடைய விருப்பம், இது காளை விருப்பப்பட்டு வரல.
சரி, இது விஷயமா மத்திய அரசு ஏதாவது அவசர சட்டம் இயற்றினால் தங்கள் அமைப்பு இது தொடர்பாக எவ்வாறு அடுத்த நடவடிக்கைக்கு செல்வீர்கள்?
தட் வுட் பி ப்ரீஎம்ப்டிங் தி இஷ்யூ. மத்திய அரசு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணுமோ செய்யணும், செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு.
விலங்குகள் நல ஆர்வலர் ராதாராஜன் அளித்த பேட்டியது. செல்லாத நோட்டு நடவடிக்கையால் சிறு மற்றும் குறுந்தொழில் துறையில் பெருமளவு வேலையிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இந்திய உற்பத்தியாளர் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பின் தேசிய தலைவர் ரகுநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் தங்கவேல்.
ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்டடி ஒன்னு பண்ண சொன்னோம், 12ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு. அப்ப கிட்டத்தட்ட 35 நாட்கள் கடந்த ஒரு சூழ்நிலையில ஒரு ஆய்வை மேற்கொண்டோம், ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டோம். அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில மேனுபேக்சரிங் செக்டர் இருந்தாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருந்தாங்க, பைனான்சியல் பீப்புள் இருந்தாங்க. ஒரு ஸ்டடி இந்தியா லெவல்ல பண்ண சொன்னோம். அவங்களுக்கு நாங்க கொடுத்த மேண்டேட் 4 விதமான இண்டஸ்ட்ரிய ஸ்டடி பண்ணுங்க. 1, குறு அல்லது சிறு தொழில்கள். 2, மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மேனுபேக்சரிங் தொழில் செய்பவர்கள். 3, மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். 4, மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றவங்க ஃபீல்ட் லெவல். இந்த 4 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில எந்த அளவு வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது, வரும் மார்ச்சுக்குள் எவ்வளவு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணோம். சர்வேயினுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது சிறு குறு தொழில்களின் பாதிப்பு வேலையின்மை மட்டுமே 35% எட்டியிருந்தது 40 நாட்களுக்குள்ளாக. அது 60% வரை போகக்கூடிய வாய்ப்புகளை மார்ச் வரை கண்டோம். ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட்லிங் அப்படின்றது எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில், ரியல் எஸ்டேட் ஹேட் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில், இதுதான் பார்த்தோம்.
ஆய்வினுடைய முடிவுகளை வந்து நீங்கள் அரசாங்கத்திடம் தெரிவித்தீர்களா? அதன் அரசாங்கத்திடம் இருந்து என்ன மாதிரியான பதில் வந்தது?
இதை நாங்கள் சொல்லுவதற்காக எத்தனையோ முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு கடிதம் எழுதினோம், ஆனால் பதில்கள் வரவில்லை அல்லது பார்க்க முடியாது என்ற பதில்களைத்தான் கண்டோம்.
மிக அதிகமாக இந்த பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் வந்து 2 மிக முக்கியமான மாநிலங்களா எதை சொல்லலாம்?
முக்கியமான மாநிலங்கள் நம்ம பேசுறது வந்து ஒரு மேனுபேக்சரிங் பேஸ் அதிகமாக உள்ள ஒரு மாநிலங்கள், 2 மாநிலங்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு மகாராஷ்டிரா.
அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன?
இதைத்தான் இப்ப கடைசி ஆய்வாக நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். கொஞ்சம் சிறிது காலம் வெயிட் பண்ணணும். இப்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இதனால் தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டது, வேலையில்லா திண்டாட்டம் பெருகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்துவிட்டது, இதை தடுக்க வேண்டும்.
ரகுநாதன் அளித்த பேட்டியது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.